அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 8 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்திருக்கே, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில், இலங்கையின் முன்னாள் எம்பி பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கில் முன்னாள் எம்பி துமிந்த செல்வா உள்ளிட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி, இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் எஞ்சின் கொண்ட ராக்கெட் மூலம் பருவநிலை மாற்றத்தை அறியும் செயற்கைக்கோள் ஏவப்பட்டதன் முக்கியத்துவம் பற்றிய ஆய்வு,
கிட்டத்தட்ட பிஎஸ்எல்வி மாதிரிய ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பெரிய ஏவுகணமா இது கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வருங்காலங்கட்டங்களில் பெரிய செயற்கைக்கோள்கள், 2 டன் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் வந்து இந்தியாவிலிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்பு உருவாகுது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஹிலரி கிளின்டன் தன்னுடைய போட்டியாளரும் அரசியல் எதிரியுமான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் டிரம்பை தேசப்பற்று இல்லாதவர் என விமர்சித்துள்ளார்.
Bizarrely, once again, he praised Russia's strongman, Vladimir Putin.
அமெரிக்க அதிபர் ஒபாமாவை விட ரஷ்ய அதிபர் புதின் சிறந்த தலைவர் என்று கடந்த புதனன்று டிரம்ப் கருத்து தெரிவித்திருந்தார். அதனை சுட்டிக்காட்டி நியூயார்க்கில் பேசிய கிளின்டன், டிரம்பின் பேச்சு அமெரிக்க முப்படைகளின் தளபதியை அவமதித்திருப்பதாக தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள உருஸ்கன் மாகாண தலைநகர் டரின்கோட்டின் மத்திய பகுதியில் உள்ள நகர் ஒன்றில் தாலிபான் தீவிரவாதிகள் நுழைந்த பிறகு கடும் சண்டை நடந்து வருகிறது. அந்த பிராந்திய ஆளுநர் மற்றும் போலீஸ் தலைமை அதிகாரி விமான நிலையத்திற்கு தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், போராளிகள் வசம் நகர் விழுந்தால் ஆபத்தை விளைவிப்பதாக இருக்கும் என்பதாக நம்புவதாக அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவின் உதவியுடன் தீவிரவாதிகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை ஆப்கான் மேற்கொண்டிருப்பதாகவும், கூடுதல் படையினர் வந்தடைந்து விட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் நேற்று இரவு கோலாகலமாக துவங்கின. முதல் நாளான இன்று 38 தங்கப்பதக்கங்களுக்காக உலகம் முழுவதிலும் உள்ள தடகர வீரர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திறப்பு விழா நிகழ்வின் போது ரஷ்ய கொடியுடன் வலம் வந்த பெலாரஸ் அதிகாரிக்கு போட்டியில் கலந்து கொள்ள கொடுக்கப்பட்டிருந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் கடற்கரையில் முஸ்லிம் பெண்கள் அணியும் ஆடை குறித்து எழுந்த விமர்சனங்கள் அரசியலமைப்பிற்கு எதிரானது மற்றும் அது குறித்து அதிக அளவில் பேசப்படுகிறது என தெரிவித்த உள்ளார். நாட்டின் காலத்தை நோக்கி அவரின் கொள்கையை முன்வைத்துள்ளார்.
Je ne laisserai pas là encore l'image de la France.
பாரிஸில் இடதுசாரி ஆதரவாளர்களுடன் பேசிய அவர், நாட்டின் ஜனநாயக சுதந்திரத்தை அழிக்க முயல்பவர்களுக்கு எதிராக பேசி அவர் தன்னை பிரான்ஸ் குடியரசின் கொள்கை காப்பாளனாக பிரகடனப்படுத்திக் கொண்டார். ஒலாந்தின் இந்த பேச்சு அடுத்த வசந்த காலத்தில் அவர் மறுதேர்தலை கோருவதை தெளிவாக காட்டுவதாக பிபிசியின் பாரிஸ் செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
பாலத்தீனத்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த நகராட்சி தேர்தல்களை ஒத்திவைத்து நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 10 ஃபத்தா மற்றும் ஹமாஸ் இனத்தினர் இடையே நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும். இரு தரப்பினர் தங்கள் சமூகங்களுக்கு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் அங்கு அதிக அளவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து ஹமாஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்தியாவில் 3 முன்னர் பரபரப்பான மும்பை பாந்த்ரா ரயில் நிலையத்தில் ஆசிட் தாக்குதல் நடத்திய நபருக்கு தூக்கு தண்டனை அளித்து மும்பை பெண்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரீத்தி ரதி என்னும் 23 வயது பெண் இந்திய கடற்படையில் செவிலியர் பணியில் சேர டெல்லியிலிருந்து பெற்றோருடன் மும்பை வந்தபோது அவர் மீது அன்கூர் பன்வார் என்னும் நபர் ஆசிட் தாக்குதலை நடத்தினார். அன்னவர் பிரீத்தி தன்னை திருமணம் செய்ய மறுத்ததால் அவர் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த பிரீத்தி தாக்குதல் நடந்த 1 பிறகு உயிரிழந்தார்.
செய்தி கேட்டீர்கள். இன்றைய செய்தியில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முன்னாள் எம்பி பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கில் முன்னாள் எம்பி துமிந்த செல்வா உள்ளிட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளை வழங்குகிறார் கே எஸ் உதயகுமார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உட்பட 5 நபர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளது. 2011 உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற்ற போது கொழும்பு கொலனாவை தேர்தல் தொகுதியில் அந்த கட்சியின் இரு குழுக்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல்களின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உட்பட 4 நபர்களை சுட்டு கொலை செய்தமை தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உட்பட 12 நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு 7 சந்தேக நபர்களை விடுதலை செய்வதாக முதலில் அறிவித்தனர். அதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உட்பட 5 சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என்று 2 நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதன்படி பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்மானத்துக்கமைய துமிந்த சில்வா உட்பட 5 நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிக்க எதிர்த்தரப்பின் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மறுப்பு தெரிவித்தனர். ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க உள்ளதாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த தீர்ப்பு குறித்து கருத்துக்களை தெரிவித்த கொலை செய்யப்பட்ட பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் புதல்வியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹெருனிகா பிரேமச்சந்திர தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நீதிமன்ற சுதந்திரம் ஸ்தாபிக்கப்பட்டமை காரணமாகவே தனக்கு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக தெரிவித்தார். தனது தந்தையின் கொலை சம்பந்தமாக அப்போதைய அரசாங்கம் தகுந்த விசாரணைகளை மேற்கொள்ள தவறியதாக குற்றம் சாட்டிய ஹெருனிகா பிரேமச்சந்திர இந்த கொலை சம்பந்தமாக தனக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும்படி போராட நேரிட்டதாக தெரிவித்தார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் நீதிமன்ற சுதந்திரம் ஸ்தாபிக்கப்பட்டமை காரணமாகவே தனக்கு நியாயமான தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஹெருனிகா பிரேமச்சந்திர இந்த தீர்ப்பின் மூலம் தனது தந்தை இழக்கப்பட்ட துயரத்தை தீர்க்க முடியாதென்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக தானும் தனது தாயாரும் பலத்த சோகத்தின் மத்தியில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்த ஹெருனிகா பிரேமச்சந்திர இதேபோல் கடந்த ஆட்சிக்காலத்தில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்க, பிரகித் எக்னலிகொட, வசீம் தாஜுதீன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த ஆட்சிக்காலத்தில் கொலனாவை தேர்தல் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இரு குழுக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர மற்றும் துமிந்த சில்வா ஆகியோர் தலைமைத்துவம் கொடுத்து வந்தனர். இதில் தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்தார். ஆனால் கொலை செய்யப்பட்ட பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினராக செயல்பட்ட போதிலும் ராஜபக்ச ஆட்சியை விமர்சித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். கிளிநொச்சியில் ராணுவம் நிலை கொண்டுள்ள நிலத்தை காலி செய்யுமாறு விவசாயிகள் நடத்திய போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. அது குறித்து மாணிக்க வாசகம்.
கிளிநொச்சி பறைப்பாஞ்சான் கிராமத்தில் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி 2 நாட்களாக தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகளுடன் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் பேச்சுக்கள் நடத்தி அதன் அடிப்படையில் அளித்த உறுதிமொழியை தொடர்ந்து இந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்திருக்கிறது. பறைப்பாஞ்சான் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான வீடுகள் காணிகளிலேயே விடுதலை புலிகள் தமது அரசியல் துறை தலைமையகம், சமாதான செயலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்களை அமைத்திருந்தனர். விடுதலை புலிகளிடமிருந்து கிளிநொச்சியை கைப்பற்றிய ராணுவத்தினர் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக பறைப்பாஞ்சான் பகுதியில் தமது முகாம்களை அமைத்து நிலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணிகளை விடுவிக்க கோரி பறைப்பாஞ்சான் கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
ராணுவத்திடமிருந்த காணிகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் கவரையணைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். 7 நாட்கள் கடந்த போதும் முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் நேற்று முதல் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதிலேயும் மல்லியா என்ற தனிநபர் நீர் மறந்தாமல் உணவு உண்ணாமல் நேற்று காலையில் இருந்து இருக்கின்றார்
என்றார் செல்வராசா நாகராஜன் அவர்கள். அதிகாரம் வாய்ந்த யாராவது முறையான உறுதிமொழி வழங்கும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருந்த வில்வராசா மல்லிகா என்ற பெண்மணி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்களின் உறுதிமொழியை அடுத்து உண்ணாவிரதத்தை அவர் கைவிட்டிருக்கின்றார்.
மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட ராக்கெட் மூலம் பருவநிலை மாற்றத்தை அறியும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதன் முக்கியத்துவம் என்ன என்று இந்திய விண்வெளி ஆய்வுக் கழக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் கேட்டேன்.
3 வருஷத்துக்கு முன்னாடி இன்சாட் 3D ஒரு செயற்கைக்கோள் விட்டோம். அதனுடைய இன்னொரு பதிவு தான் அது மாதிரி வருது. இப்போ வந்து இன்சாட் 3DR வரும்போது 2 வகையில, இன்னொன்று வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அது அந்த செயற்கைக்கோள் அரை மணி நேரத்துக்கு ஒரு கிடக்குது, இந்த செயற்கைக்கோள் அரை மணி நேரம் எடுக்கிறது. ரெண்டு கடைப்பட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் அதனுடைய இந்தியாவை சுற்றியுள்ள சீதோஷ்ணநிலையை பார்க்க முடியும். அதனால பருவநிலை மாற்றத்தை ரொம்ப நல்லா பார்க்க முடியும். அது இல்லாமல் ரெண்டு செயற்கைக்கோளும் வெவ்வேறு இடத்துல இருந்து, இன்னொன்று வந்து கிரீன்விச்சில் இருந்து 24 டிகிரி கிழக்க வந்து ஒரு செயற்கைக்கோளும், 82 டிகிரி ஒரு செயற்கைக்கோள் பார்க்கும்போது ரெண்டு செயற்கைக்கோள் வெவ்வேறு வகையில் இந்தியா சுற்றுப்புறத்தை பார்க்கும்போது கொஞ்சம் துல்லியமாக பருவநிலை மாற்றம் தர முடியும். அதையும் தாண்டி இப்ப வந்து விமானங்கள் கடல் போக்குவரத்து இதெல்லாம் போகும் பொழுது ஏதாவது அங்க இருக்கக்கூடிய ஆபத்துகள் பலதேற்றுச்சுன்னா அங்க வந்து SOS-கள் அந்த சமிக்க வரும் பொழுது அதை வந்து நாம வந்து சரியா எடுத்துக்க முடியும். அதாவது விமானம் எங்க விழுகும் போதோ அல்லது கப்பல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஆபத்துனாலோ சமிக்க செல்லும் பொழுது ரெண்டு செயற்கைக்கோள்களும் சேர்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சொல்ல முடியும்.
அதே நேரத்தில் வந்து இப்போ JSLV F-05 அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட் வந்து உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக வந்து முதல் முறையாக வந்து ஏவப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது?
அதாவது வந்து இதுவரைக்கும் PSLV-ங்கிற வாகனம் வந்து எடுத்து வாகனம் சீரம்ப நம்பகத்தை வந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது அடுத்த கட்டம் வந்து JSLV 2 டன் உள்ள சடையுள்ள அதிக அடையுள்ள செயற்கைக்கோள்களை பெரிய செயற்கைக்கோள்களை விட முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நடந்த முக்கியமானதுன்னா JSLV F-05 அடுத்தடுத்து அதாவது போன வருஷம் அதே மாதிரி 6 F-04 வந்தோம். அதுக்கடுத்து இந்த செயற்கைக்கோள் வரும் பொழுது அந்த ஏவுகணம் சரியாக போகும் பொழுது கிட்டத்தட்ட PSLV மாதிரியே ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பெரிய ஏவுகணமாக இது கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வருங்காலம் கட்டங்களில் பெரிய செயற்கைக்கோள்கள் 2 டன் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை வந்து இந்தியாவிலிருந்தே அனுப்புவதற்கான வாய்ப்பு உருவாகுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இறுதியில் வந்து Chandrayaan-2 போக இருக்கு. Chandrayaan-2 போகிறதுக்கு வந்து இந்த JSLV ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த வகையில் இன்னைக்கு சரியாக உறுதியாகிருக்கு.
விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை. தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் காவிரி மேற்பார்வை குழுவிடம் தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகள் மனு தாக்கல் செய்துள்ளன. அது குறித்த செய்தியை வழங்குகிறார் விஷ்ணு பிரியா.
ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவையான 60 TMC தண்ணீரை கர்நாடகம் வழங்க உத்தரவிடக் கோரி காவிரி மேற்பார்வை குழுவிடம் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி தமிழக அரசு காவிரி மேற்பார்வை குழுவை அணுகியுள்ளது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு கர்நாடக அரசு 60 TMC நீரை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தமிழக அரசு தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமையன்று கர்நாடக அரசு 10 நாட்களுக்கு தலா 15,000 கன அடி நீர் திறக்குமாறு உத்தரவிட்ட நிலையில் தமிழகம் மேற்பார்வை குழுவை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே கர்நாடக அரசும் மேற்பார்வை குழுவிடம் மனு தாக்கல் செய்துள்ளது. 2 மாநிலங்களிலும் இருக்கும் அணைகளில் உள்ள தண்ணீர் இருப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தலைமை பொறியாளர் தலைமையில் நிபுணர் குழுவை அனுப்ப வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளது. கர்நாடகத்தில் உள்ள 4 அணைகளிலும் மொத்தமாக 47 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளதாகவும் அந்த நீர் குடிநீருக்கு மட்டுமே போதுமானது என்றும் கர்நாடகம் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது.
விஷ்ணு பிரியா. மாணவர் சேர்க்கை மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட SRM கல்விக் குழும தலைவர் பச்சமுத்துவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு பணம் வாங்கிவிட்டு மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் SRM குழுமத்தின் தலைவர் TR பச்சமுத்துவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கல்வி குழுமங்களில் ஒன்றான SRM கல்வி குழுமத்தின் தலைவரான TR பச்சமுத்து கடந்த ஆகஸ்ட் 26 கைது செய்யப்பட்டார். SRM மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக பெருந்தொகையான பணத்தை கொடுத்துவிட்டு இடம் கிடைக்காத 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டது. இதையடுத்து அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அவர் அணுகினார். இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று பச்சமுத்துவுக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய பச்சமுத்துவின் வழக்கறிஞர் வெங்கடேசன்,
அந்த பெயில் ஆர்டர் படி அந்த ஜாமீன் படி 75 கோடி ரூபாயை அந்த கிரைம் நம்பர் 143/2016 அப்படிங்கிற அந்த கிரைம் நம்பர்ல அந்த 75 கோடி ரூபாயை கட்டணும். 2 பேர் 10 லட்ச ரூபாய்க்கு 2 ஜாமீன் கொடுக்கணும். அதே போல் ஐஓ கிட்ட டெய்லி காலையில் தினமும் காலையில் 10:30 உத்தரவு வரும் வரை 10:30 ஆஜராகி கையொப்பம் விடணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் பேரில் பெயில் பெட்டிஷனில் ஆர்டர் கொடுத்துருக்காரு. பெயில் பெட்டிஷன் ஆயிடுச்சு
என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு பச்சமுத்துவுக்கு ஜாமீன் அளிக்கக்கூடாது என்று வாதிட்டது. முக்கிய குற்றவாளிகள் இன்னும் பிடிபடாத நிலையில் பச்சமுத்துவுக்கு ஜாமீன் அளித்தால் அவர் சாட்சிகளை கலைத்துவிடக்கூடும் என்றும் வாதிடப்பட்டது. அதேபோல சினிமா பைனான்சியர் போத்ரா என்பவர் தொடர்ந்த வழக்கில் பச்சமுத்துவுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நிகழ்ச்சி பற்றிய நேயர்களின் கருத்துக்கள், விமர்சனங்களை வரவேற்கிறோம். அவை நேய நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.